நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்திய அரசியலமைப்பு தின சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறையின் பேராசிரியர் முனைவர் பி சக்திவேல் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டங்களும் விதிமுறைகளும் குறித்து பல தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். இவருடன் இணைந்து உரையாடுபவர் நமது புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லட்சுமணன் அவர்கள். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
சார் வணக்கம். சார்
சார் வணக்கம். புதுகை பண்பலை நேர்களுக்கு முனைவர் பி சக்திவேல் பேராசிரியர் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரத்தினுடைய வணக்கம். இன்று ஒரு சிறப்பான நாள், நவம்பர் 26 நாள். இந்தியா முழுவதும் ஒவ்வொரு குடிமக்களும் ஒவ்வொரு கல்வி நிறுவனங்களும் ஒவ்வொருவரும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு அருமையான தருணம், அதாவது இந்திய அரசியலமைப்பு தினம் என்று 1949 இந்திய அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 1950 நடைமுறைப்படுத்தப்பட்ட நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி நல்ல தகவல்கள், பயனுள்ள தகவல்கள் என்னுடைய பண்பலை நேயர்களுக்கு வழங்குவதற்காக நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன் சார்.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பல தகவல்களை வந்து புதுகை பண்பலை வந்து தொடர்ந்து வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறது. இப்போ அந்த வகையில் வந்து இப்போ அரசியலமைப்பு அப்படின்னா என்ன, இதனால நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ தொடர்றதுக்கு முன்னால அரசியலமைப்பு தினம் அப்படின்னா அதோட அடிப்படையான விஷயத்தை முதல்ல சொல்லலாமே.
சிறப்பு சார். முதலாக நவம்பர் 26 2015 முதல் அரசியலமைப்பு தினமானது கொண்டாடப்பட்டது. எதற்காக இந்த அரசமைப்பு தினம் கொண்டாடப்பட்டது அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு அறிமுகம், அம்பேத்கர் அவர்களுடைய 125 பிறந்த நாளில் இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் பிரதம அமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும், அதாவது நவம்பர் 26 நாள் இந்தியா முழுவதும் அரசமைப்பு தினமானது கொண்டாடப்பட வேண்டும் என்று அறிவித்து முதலாக 2015 கொண்டாடப்பட்டது சார். எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு தினம் அப்படின்னா, நம்ம முதலே நீங்க சொன்ன மாதிரி புதுகை பண்பலை என்பது ஒவ்வொரு தினத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம நிகழ்ச்சிகளை நம்ம ஒலிபரப்பி கொண்டு வருகின்றோம். இப்ப இதுல ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்பது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஸோ அது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு, அது தொடர்பான ஒரு புரிதல், அது தொடர்பான பல தகவல்களை குறிப்பாக கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் இது சம்பந்தமான நிகழ்ச்சிகள், இது சம்பந்தமான நடைபெற்ற நிகழ்வுகளை பற்றி தெரிந்து கொள்வதற்காக இந்த தினம் கொண்டாடப்படுகின்றது. இப்ப இந்த நாள்ல பாத்தீங்கன்னா, நீங்க செய்தித்தாள கூட படிச்சிருப்பீங்க, மத்தியில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, பல்கலைக்கழக மானிய குழு அப்படின்னு வாங்க சார். அந்த பல்கலைக்கழக மானிய குழுவானது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் வந்து தமிழக முதலமைச்சர், தமிழ்நாடு அரசாங்கம் என்பது இந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும், அதாவது இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முன்னுரையை வாசிக்க வேண்டும், இது தொடர்பான போட்டிகள், கட்டுரைகள், வினாடி வினா அல்லது பாராளுமன்ற மாதிரி நிகழ்வுகள் கல்லூரிகள் நடத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த தினமானது ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு புனிதமான தினம் என்னுடைய கருத்துப்படி. ஏன் புனிதமான தினம் அப்படின்னா சார், உங்களுக்கு தெரியும் நம்ம சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பு இந்தியாவோட நிலைமை என்ன, சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியாவோட நிலைமை என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த அரசமைப்பு சட்டத்தை ஏற்படுத்துவதற்கு முன்பு 1949 முன்னாடி அல்லது 1947 முன்னாடி இந்தியா என்பது ஒரு சுதந்திரமான ஒரு நாடு கிடையாது. நம்மளுடைய இங்கிலாந்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது, அதற்கு ஒரு நெடிய வரலாறு உண்டு, போராட்டத்தின் வெளிப்பாடாக நமக்கு சுதந்திரம் கிடைச்சது சார். ஸோ இந்த சுதந்திரம் கிடைத்த உடனே நாம் முதலாக செய்த ஒரு விஷயம் என்பது நமக்கென்று ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனது சார். இந்த அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னா, நம்ம பண்பலையினர்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், என்னன்னா இந்திய குடிமக்களுக்கு என்னென்ன உரிமைகள் உள்ளது, அவர்களுடைய கடமைகள் என்ன, அரசாங்கம் என்பது என்ன, அரசாங்கத்தோட அதிகாரங்கள் என்ன, அரசாங்கம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மற்றும் சமூக அரசியல் வளர்ச்சிக்காக எவ்வாறு இந்த அரசு மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்கள் செயல்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு குறிக்கோள்கள் கொண்ட ஒரு ஒரு புத்தகம் தான் சார் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம். இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் சார் நமக்கு ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவாங்க, அதாவது சட்டபூர்வமான ஒரு வடிவத்தை கொடுத்துருக்கு. இப்ப இன்னைக்கு வரையும் நம்ம இந்தியா என்பது ஒரு ஒரு சிறப்பான நாடாக சர்வதேச அளவில் இருப்பதற்கு காரணமே நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் தான். அதனாலதான் நான் சொல்றேன்னா, நம்மளுடைய பண்பலைஞர்கள் மற்றும் இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மற்றும் கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் சார். இப்ப இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய அண்டை நாடுகள் பார்க்கும் போது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் நிறைய இருக்கு. அது போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்தியா என்கின்ற நாடானது இன்னைக்கு எந்த ஒரு பெரிய ஒரு போராட்டங்கள் இல்லாமல் அல்லது அரசியல் நிலைப்பு தன்மை இல்லாமல் இன்னைக்கு இந்தியா என்கின்ற நாடு இருப்பதற்கு ஒரு காரணமே நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் தான் சார். ஸோ இந்த அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா, குடிமக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம். இது தொடர்பான நல்ல தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் சார். நான்
சார், இப்போ எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு சிறப்பு அம்சங்கள் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இப்போ அந்த வகையில பார்த்தா இந்திய அரசியலமைப்போட சிறப்பு அம்சங்கள் எடுத்துக்கிட்டா என்னெல்லாம் இருக்கு சார்?
நிச்சயம் சார், நான் வந்து அன்றாடம் என்னுடைய வகுப்புல நான் போதிக்கக்கூடிய ஒரு பாடம் சார். இப்போ இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, கல்லூரி மட்டும் கிடையாது, இன்னைக்கு கல்வியில படிக்கக்கூடிய பள்ளிகளில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் இந்த தலைப்பை படிக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, யூபிஎஸ்சி எடுத்து பாருங்க சார், டிஎன்பிஎஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், இந்தியாவில் நடத்தக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளுமே இந்திய அரசியலமைப்பு சட்டம் இல்லாத பாடமே கிடையாது. இதை படிக்காம இதுல நீங்க மதிப்பெண்கள் எடுக்காம நம்ம எந்த ஒரு போட்டித் தேர்வுகளுமே நம்ம வெற்றி பெற முடியாது. இதனால நிச்சயமா சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, நாங்க அந்த அளவுக்கு அனுபவம் எங்களுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாடம் தான் சார் இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதனால என்னுடைய பண்பலைஞர்கள் குறிப்பாக குழந்தைகள் இதை நிச்சயமாக இது கேட்கணும் சார். ஃபர்ஸ்ட் சிறப்பு விஷயம் என்ன அப்படின்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நான் என்னுடைய கருத்துப்படி உலகத்திலே மிகச்சிறந்த அரசியலமைப்பு சட்டங்கள்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் சார். என்ன காரணம், பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் எடுத்து பாருங்க, நம்மளோட பாகிஸ்தானோ ஸ்ரீலங்காவோ அல்லது பங்களாதேஷ் மியான்மர், இங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அரசியல் நிலைப்பு தன்மையின்மைதான் சார், அன்ஸ்டேபிள்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஊர்ல வந்து இதுவரையும் நீங்க அரசியல் நிலைப்பு தன்மை என்ன ஒண்ணு வந்ததே கிடையாது சார். அது மட்டும் கிடையாது, அரசியலமைப்பு சட்டம் ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. அரசியலமைப்பு சட்டம் தொடர்ந்து மக்களுக்காகவும் மக்களுடைய நலனுக்காகவும் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. இப்போ இது ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அமெரிக்கா தென்னாப்பிரிக்கா நாடுகளை காட்டிலும் அதிக நாட்கள் எடுத்துக்கொண்டு அதிகம் விவாதம் செய்து உருவாக்கப்பட்டது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் சார். இது யாரும் மறந்துடக்கூடாது. அது மட்டும் கிடையாது, நீங்க அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது, தென்னாப்பிரிக்காவோ அல்லது மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் தான் அதிகம் விதிகள் உண்டு, சட்டங்கள் உண்டு சார். இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இந்த அரசியலமைப்பு சட்டம் உருவானது வந்து ஏதோ ஒரு நாள் ஒரு வாரத்தில் உருவாக்கப்பட்டது கிடையாது சார். குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள், 11 மாதம் மற்றும் 18 நாட்கள் இந்த அளவுக்கு நம்மளுடைய அரசியலமைப்பை உருவாக்கின நம்மளுடைய சமூக அரசியல் மற்றும் சமூக ஆளுமைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டதான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் சார். ஸோ 2 ஆண்டுகள், 11 மாதம் மற்றும் 18 நாட்கள் எடுத்துக்கொண்டு நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. அது முழுவதும் நடைமுறைக்கு வந்தது 1950 சார். இது ஒரு அடுத்த சிறப்பான விஷயம். இதோட முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துல மொத்தம் 146,000 மேற்பட்ட வார்த்தைகள் இருக்கு சார் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துல. அது மட்டும் கிடையாது, இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போது நடைபெற்ற விவாதங்களில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் 267,000 மேற்பட்ட சொற்களை பேசியிருக்காருனால தகவல்கள் இருக்குது. இப்போ நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடுத்த விஷயம் என்னன்னா, பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து உரிமைகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பத்தி பின்னாடி உங்களுக்கு டீட்டெயில சொல்றேன் சார். அடுத்தது, நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளும் நமக்கு அதில் இருக்கு. நம்ம வெறும் உரிமைகள் மட்டும் கிடையாது, அரசியலமைப்பு சட்டம் நமக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்கு. கல்வி என்பது கொடுக்கப்பட வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தை நாம் பின்பற்ற வேண்டும், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை பாதுகாக்கணும், இந்தியாவுடைய ஒற்றுமையை பாதுகாக்கணும், இந்த மாதிரி நிறைய நமக்குன்னு ஒரு அடிப்படை கடமைகள் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கு மேல சார் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, 18 வயது பூர்த்தி அடைந்தவர்களுக்கு வாக்குரிமை, இது ஆங்கிலத்துல சொல்லுவாங்க யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ், அதாவது வயது வந்தோர் வாக்குரிமைன்னுவாங்க. வயது வந்தோர்னா 18 வயது ஆனவர்களுக்கெல்லாம் வாக்குரிமை, எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் பாரு. நான் மேலை நாடுகள்ல கூட 25 வயதுன்னு இருந்த காலகட்டத்தில் இந்தியாவில நம்ம இந்திய மக்கள் மட்டும் இளைஞர்கள் மேல நம்பிக்கை வைத்து 18 வயது பூர்த்தி அடைந்தாவே போதும் அப்படின்னு வாக்குரிமை கொடுத்துள்ளது சார் நம்ம அரசியலமைப்பு சட்டம். இதோட வேற என்ன சிறப்பு வேணும்? அதுக்கு அடுத்தது நம்மளுடைய பாராளுமன்றம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தோட கூட்டத்தோடு நடந்து கொண்டிருக்கின்றது. மத்திய மாநிலத்தினுடைய உறவுகள் பத்தியும் இவர்களுடைய அதிகாரங்கள் என்ன, உள்ளாட்சி அமைப்புகள் என்பது எப்படி உருவாக்கப்பட வேண்டும், ஒரு நீதித்துறை என்பது சுதந்திரமாக எப்படி செயல்பட வேண்டும், அல்லது பொதுமக்கள் தங்களுடைய உரிமைகள் பாதிக்கப்பட்டால் அவர்கள் எப்படி நிவாரணம் பெறுவது அப்படின்னு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க சார். இப்போ இந்த இடத்துல ஒரு ரெண்டே ரெண்டு அரசியலமைப்பு சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விதி 20 மற்றும் விதி 21. இது ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, நிச்சயம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டியது, எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு அடிப்படையான உரிமை என்ன அப்படின்னா சார், இந்த ஆர்டிக்கிள் 20 ஆர்டிக்கிள் 21 எந்த காலகட்டத்திலுமே நிறுத்தி வைக்க முடியாது. பாராளுமன்றம் நினைச்சாலும் சரி அல்லது யார் நினைச்சாலும் நிறுத்தி வைக்க முடியாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்காங்க, இந்த ரெண்டு கான்ஸ்டியூஷனோட ஆர்டிக்கிள் கெனாட் பி சஸ்பெண்டட் அட் எனி காஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஆர்டிக்கிள் 20 21 பார்த்தீங்கன்னா, நம்மளோட அடிப்படை உரிமைகள் சார். இப்போ உதாரணமாக ஆர்டிக்கிள் 20 அப்படின்னா, தேவையில்லாமல் ஒருவரை கைது செய்யக்கூடாது, அவருக்கு குற்றம் செய்தார் என்று நிரூபித்தால் தான் தண்டனை கொடுக்கணும், ஒரு குற்றத்துக்கு ஒரு தண்டனை தான், இதெல்லாம் வந்து ஆர்டிக்கிள் 20 சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே மிக சிறப்பானது வந்து, நான் அடிக்கடி எங்க நான் பொதுக்கூட்டத்தில் பேசணும்னு சொல்லுவேன், ஆர்டிக்கிள் 21 நாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஆர்டிக்கிள் 21 நம்மளுடைய புதுகை பண்புகளுக்கும் ஒரு தொடர்பு உண்டு சார். என்னன்னு பார்த்தா, நம்ம அதிகம் பேசுறோம் நம்ம காடுகள் நிலங்கள் அல்லது இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம், ப்ரோக்ராம்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆர்டிக்கிள் 21 அப்படின்றது சார் ஒரு தனி மனிதனுடைய உரிமை மட்டும் கிடையாது, ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரம் மற்றும் வாழ்வாதாரத்தை பற்றி பேசுது. இப்போ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி உரிமை கொடுத்துருக்காங்க சார். இதில் தான் நமக்கு என்ன பண்ண போகிறாங்க, தனி உரிமைன்னு சொல்லக்கூடிய ரைட் டு ப்ரைவசின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. நம்மளுடைய அந்தரங்க உரிமைகள், தகவல்களை நாம் வந்து பொது இடத்துல வந்து தேவையில்லாமல் கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு. இந்த மாதிரி உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ விஷயத்தையும் உள்ளடக்கின ஒரு அரசியலமைப்பு சட்டம் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் தான் சார். இதுதான் நம்மளுடைய சிறப்பு அம்சங்கள், சிறப்பு இயல்புகள் சார்.
இப்போ இந்திய குடிமக்கள்னு எடுத்துக்கிட்டா, ஒவ்வொருத்தரும் அரசியலமைப்பு பற்றி தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னா என்னென்னலாம் சார் தெரிஞ்சுக்கூடிய ஒரு தகவலாக இருக்கு?
எஸ் சார், இப்போ ஒரு யூபிஎஸ்சி ஒரு மாணவன் படிக்கிறாரு அல்லது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாருன்னா, அவர் முழுக்க முழுக்க A to Z படித்தாவணும் சார். அது அவருடைய கட்டாயம், இது படித்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும். நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் கிடையாது, மெயினில் மட்டும் இல்லை சார், இன்டர்வியூலையும் இது சம்பந்தமான கேள்விகள் கேட்குறாங்க சார். இப்போ நம்ம இந்திய குடிமகன் அப்படின்னும் போது ஒரு குறிப்பிட்ட ஒரு சில விஷயத்தை நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கிட்டாவே போதுன்றது என்னுடைய கருத்து. அதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, நமக்கு என்ன உரிமைகள் கொடுத்துருக்காங்க சார் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை, இது நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய பெற்றோர்கள், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இது அவசியம் தேவை சார். இப்போ இது சொல்கிறதுக்கு முன்னாடி, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது அரசியலமைப்பு சட்டம் என்பது இட் இஸ் அ பீப்புள்ஸ் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒன்று. இது மக்களுடைய அரசியலமைப்பு சட்டம், மக்களுக்காக உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டம், மக்கள் பிரதிநிதிகளை கொண்டு உருவாக்கப்பட்டதான் சார் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம். அது மட்டும் கிடையாது, இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லாத விஷயங்களே இல்லைன்ற அளவுக்கு இருக்கு சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 105+1 106 அரசியலமைப்பு சட்டமானது திருத்தப்பட்டுள்ளது. இதெல்லாம் ரொம்ப நீங்கள் அமெரிக்காவிலலாம் இவ்வளோ சாத்தியம் கிடையாது. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 குறைவான அரசியலமைப்பு திருத்தம் தான் வந்திருக்கு. ஆனால் நம்ம ஊரில் தேவைப்படும் பொழுதெல்லாம் அரசியலமைப்பு திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது சார். ஸோ இது முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்ததாக, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் பாதுகாப்பதற்கும் அமைப்புகள் உண்டு சார். உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பட்டியலினத்தவர், பழங்குடியின மக்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், பெண்கள், இவர்களை பாதுகாப்பதற்கான ஆணையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்மளே வந்து செய்தித்தாளை படிச்சிருப்போம், நம்ம ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படின்னா நீங்கள் தானாகவே முன் வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் ட்ரைபுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ புதுசாக நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸுக்கும் அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுத்துருக்குறாங்க சார். இதெல்லாம் நமக்காக தான் சார் இருக்கு, நம்மளோட உரிமைகளை பாதுகாப்பதற்காக. இப்போ நான் இல் கம் டு த ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, என்ன உரிமைகள் நமக்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு, இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தாவ போது சார் சமுதாயத்தில் நாம் ஒரு நல்ல குடிமகனாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க, சமத்துவ உரிமை. சரி, இது எல்லோரும் சமம் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமை அப்படின்னா பேசுவதற்கும் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் புலம்பெயர்வதற்கும் இடம்பெயர்வதற்கும் உரிமைகள் உண்டு. அதே மாதிரி நீங்கள் விருப்பப்பட்ட தொழில்களை உருவாக்குவதற்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு, அதற்கு சுதந்திரம் உண்டு சார். ஸோ இது நம்ம ரெண்டாவது தெரிஞ்சுக்கணும். மூணாவது, நமக்கு தெரியாமையோ அல்லது நம்மளோட குழந்தைகளுடைய கல்வி கொடுக்காமல் குழந்தைகளை சுரண்டுவதற்கும் சுரண்டி பிழைப்பதற்கும் எதிரான ஒரு உரிமை இருக்கு சார். தட் இஸ் கால்ட் ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன். இப்ப உதாரணமா ரொம்ப சிம்பிளா சொல்றேன், குழந்தைகள் படிக்க வேண்டிய காலகட்டத்தில் அவர்கள் படிக்க வேண்டும், அவர்கள் வந்து வேலைக்கு அனுப்பக்கூடாது, இல்லாத அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவர்களுக்கு அவங்களுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியங்கள் கொடுக்காமல் நிறுத்தி வைக்க முடியாது, வேலை பார்ப்பவர்களுக்கு வேலைக்கு தகுந்த ஊதியம் கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா உரிமைகள் இருக்கு சார். இது எதுக்கு அப்படின்னா, நம்மளை ஒருவர் தெரியாமல் சுரண்டுவதற்கும் அல்லது ஏமாற்றுவதற்கும் எதிரான ஒரு உரிமை சார். இது நம்ம நிச்சயம் தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது மத சுதந்திரம். இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு இன மக்கள் அவர்களுக்கு விருப்பப்பட்ட மதத்தை பின்பற்றுவதற்கும் அவர்கள் விருப்பப்பட்ட மத பழக்க வழக்கங்களை பின்பற்றுவதற்கும் மத அடையாளங்களை வைத்துக் கொள்வதற்கும் இங்க உரிமை கொடுக்கப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியமான சார் மத சுதந்திரம். நீங்க மேற்கத்திய நாடுகள்ல கூட சமயத்துல இந்த உரிமையானது மக்களுக்கு கிடைக்காம போகுது, ஆனா நம்ம ஊர்ல சார் இந்த மத சுதந்திரம் என்பது நிச்சயமா எல்லோருக்கும் உண்டு. அதனாலதான் நம்ம வந்து சுதந்திரமாக நம்ம வந்து ஒரு ஒரு கோயிலுக்கு செல்வதோ அல்லது தேவாலயங்கள் போவதோ அல்லது மசூதிக்கு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது சார் நம்மளோட கலாச்சார உரிமை. கலாச்சாரம்னா இப்ப நம்ம தமிழர்கள் நமக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு, கன்னடர்களுக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு, அதே மாதிரி மலையாளம் பேசுபவர் நம்மளுடைய இந்தி பேசுபவர்களுக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு. அவர்களுடைய உரிமைகளையும் அடையாளங்களை பாதுகாப்பதற்கும் ஒரு ஒரு உரிமை உண்டு சார். அதே மாதிரி இந்த மாதிரி சிறுபான்மையினர்கள் கல்வி நிறுவனங்கள் நடத்துவதற்கும் இதுல நமக்கு உரிமை கொடுத்துருக்காங்க சார். எல்லாத்துக்கு மேல நீங்க அண்ணல் அம்பேத்கர் சொன்னாருன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்தது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆன்மா போன்ற ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னாரு. அதுதான் ஆர்டிகல் 32 சார். அந்த ஆர்டிகல் 32 என்ன அப்படின்னா, அரசியலமைப்புல இருந்து நிவாரணங்கள் அல்லது புனரமைப்பு பெறுவதற்கான உரிமைகள். இப்ப நம்ம மேல சொன்னோம்ல சார், சமத்துவ உரிமையோ சுதந்திரமானதோ இந்த உரிமைகள் பாதிக்கும் பொழுது அல்லது கிடைக்காத போது சார் நம்ம என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம டைரக்டா போகலாம் சார், அல்லது நம்ம நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்துக்கு நம்ம போகலாம் சார். ஸோ இதெல்லாம் நம்ம அவசியம் நம்ம இந்திய குடிமக்கள் தெரிஞ்சுக்கணும். கடைசியா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அரசாங்கம் என்பது கட்டுப்பாட்டில் வைப்பதற்கு நம்மளுடைய அரசமைப்பு சட்டங்கள். நீங்க நினைக்கிறீங்க அரசாங்கம் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் 5 ஆண்டுகளுக்கு எது வேணாலும் செய்யலாம், கிடையவே கிடையாது. அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான எந்த விஷயங்களும் செய்ய முடியாது. இது நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய சிறப்பு, நாம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தேர்தல் வந்தது அப்படின்னா நீங்கள் போட்டியிடுவதற்கும் உரிமைகள் உண்டு, தேர்தல் வந்தால் அந்த தேர்தலில் பங்கேற்பதற்கும் உரிமைகள் உண்டு, பெண்களோட உரிமைகள் குழந்தைகளோட உரிமைகள் பாதுகாக்கப்படுகின்றது. எல்லாத்துக்கு மேல நம்மளுடைய பண்பலைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், கல்வி என்பது ஒரு அடிப்படை உரிமை. தட் இஸ் கால்ட் ரைட் டு எஜுகேஷன். இந்த ரைட் டு எஜுகேஷன் அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 2002 முதல் 6 லிருந்து 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. இந்த அடிப்படையில் தான் சார் நீங்க நம்ம வந்து குழந்தைகள் கல்விக்கு போகின்றார்கள், கல்வி நிறுவனங்களுக்கு போறாங்க சார். எல்லாத்துக்கு மேல இப்ப ரீசெண்டா தெரியுமா சார், நம்ம அந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் நமக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவசி சொல்லக்கூடிய தனி உரிமை, அது வந்து சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு இது ஒரு அடிப்படை உரிமை. ஸோ உங்களுடைய தகவல்களை பாதுகாப்பதற்கும் உங்களுடைய அடிப்படையான விஷயங்களை பாதுகாப்பதற்கும் உங்களுக்கு உரிமை உண்டு சார். எல்லாத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஒரு அற்புதமான விஷயம். இந்த ரிசர்வேஷன் என்பது ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் மற்ற அனைத்து வகுப்பினருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது சார் இடஒதுக்கீடு. ஸோ இந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நாம் மேற்கல்வி கல்வதற்கும் அல்லது நம்ம வேலைக்கு போவதற்கும் நமக்கு வாய்ப்புகள் உண்டு சார். அதனால நம்ம இந்திய அரசமைப்பு சட்டத்தில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருந்தாலும் குடிமக்களாகிய நாம் இந்தந்த விஷயத்தை நம்ம அவசியம் நம்ம தெரிஞ்சுக்கணும் சார். நம்ம
இப்போ அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த மட்டும் சமூக பொருளாதாரமும் சரி அரசியல் வளர்ச்சிக்கும் சரி எந்த அளவுக்கு வித்திடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சார்?
நல்ல கேள்வி சார், அருமையான கேள்வி, பாராட்டுகள். முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியா இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு வளர்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் நம்மளோட அரசியலமைப்பு சட்டம். நீங்க நினைக்கலாம் என்ன சார் அப்படின்னு, எஸ் சார் அரசியலமைப்பு சட்டம் நன்றாக இருந்தால்தான், அரசியலமைப்பு சட்டமானது சரிவர செயல்படுத்தப்பட்டால்தான் நம்மளோட மக்களாட்சி வளரும் சார். நீடித்த மக்களாட்சி நிலையான அரசாங்கம் ஏற்படுத்த முடியும். இந்த நீடித்த மற்றும் நிலையான மக்களாட்சி இந்தியாவில் வளர்வதற்கும் தலை தோங்குவதற்கும் நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் மிக முக்கியமான காரணம். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா சார், இன்னைக்கு எங்கே நீங்க ஒரு சில நாடுகள்ல பாத்தீங்கன்னா தேர்தல் முடியும், தேர்தல் முடிவுக்கு பின்னாடி ஆட்சி மாற்றம் ஏற்படுவதே பெரிய கலவரங்களாக இருக்கும், ஆட்சி மாற்றங்கள் நடக்காது, தோற்றவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றவர்களிடம் அதிகாரத்தை கொடுக்க மாட்டார்கள். ஆனா இதுவரையும் எனக்கு தெரிஞ்சு நான் சற்றேறக்குரிய ஒரு 50 ஆண்டுகளாக நான் இந்தியாவில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஒரு தேர்தலுக்கு பிறகு கூட ஆட்சி மாற்றம் என்பது இங்கு பிரச்சனையான விஷயமே கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம். அது மட்டும் கிடையாது, ஆட்சி மாற்றம் என்பது ரொம்ப அமைதியாக இருக்கணும், ஸோ வெற்றி பெற்றால் ஒரு புது கட்சி ஆட்சிக்கு வருதுன்னா அதுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று என்ன, நம்மளை போன்ற மக்களுக்கு கல்வி நிறுவனங்களில் படிப்பதற்கும் வேலைவாய்ப்புகளும் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு மிகப்பெரிய சமூக வளர்ச்சி மற்றும் சமூக நீதினு சொல்லுவாங்க நம்ம. ஸோ ஏன்னா எல்லா மக்களுக்குமே இந்த வாய்ப்புகள் கிடைப்பதில் நிறைய சிக்கல்கள் இருக்கு. அந்த வாய்ப்புகளை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் பாலிசி இருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் 10% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. நான் முதலே சொன்ன மாதிரி பட்டியலினத்து மக்களுக்கும் பழங்குடியினர்களுக்கும் நம்ம ரிசர்வேஷன் உண்டு சார், சட்டமன்றத்திலையும் உண்டு நாடாளுமன்றத்திலும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு 84 பட்டியலினத்து சேர்ந்த எம்பிக்கள் இருக்காங்க நம்மளுடைய பார்லமெண்ட்ல, நம்ம லோக்சபால இருக்காங்க சார். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சமூக அரசியல் வளர்ச்சி சார். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு நாம் பேசுறோம், நீங்க எங்கிட்ட பேசுறீங்க, இந்த கருத்துக்கள் நம்ம பரிமாறுவதற்கு நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் மிக மிக முக்கியமானது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சார், வெளிப்படையாக ஊழலற்ற ஒரு நிர்வாகம் நடப்பதற்கு நம்ம சர்வதேச இந்திய அளவில் ஒரு அமைப்பு இருக்கு சார். அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் அமைப்புகள் இருக்கு. இப்போ நீங்கள் செய்தித்தாள படிச்சிருப்பீங்க, லோக்பால்னு ஒரு அமைப்பு, அதே மாதிரி லோக் ஆயுக்தான்றது ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய அமைப்பு. இப்போ இந்த அமைப்பு எல்லாமே வந்து அரசியலமைப்பு சட்டத்தினால் உருவாக்கப்பட்டது. ஊழலுக்கு திறனாக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இந்த அமைப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதோட முக்கியமானது என்னன்னா, என்னுடைய பண்பலைஞர்கள் குறிப்பாக பட்டதாரிகள் தெரிந்து கொள்ள வேண்டியதுன்னா, நம்மளுடைய யூபிஎஸ்சின்னு கேள்விப்பட்டிருப்போம், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது மத்திய பணியாளர் தேர்வாணையம் சொல்லுவாங்க சார். அந்த மத்திய பணியாளர் தேர்வாணையம் அப்படின்றது இந்திய அரசமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதே மாதிரி நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி, ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஏன் இந்த அளவுக்கு நான் விரிவாக சொல்றேன்னா, என்னுடைய பண்பலைஞர்கள் இதை கேட்கக்கூடிய இளைஞர்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வேலைவாய்ப்புகள் அந்த அளவுக்கு இருக்கு சார் அந்த அமைப்புகள் சார். இது உருவாக்குனது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் தான். இப்போ இது உருவாக்குனதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சமூக வளர்ச்சி மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வேலை கிடைத்தவர்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் ஒரு முக்கிய காரணமாக இருக்கு சார். அதுக்கடுத்தது நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு குடிமக்களுக்கும் ஒவ்வொரு இன மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கும் நிறைய அமைப்புகள் இருக்கணும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் ட்ரைபு, அதே மாதிரி தேசிய நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் கேள்விப்பட்டிருப்போம், நேஷனல் கமிஷன் ஃபார் விமன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரசமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகள். இப்போ இவங்களுடைய வேலைகள் எல்லாத்தையுமே வந்து சரிவர செய்து கொண்டிருப்பதால் ஓரளவுக்கு நம்மளுடைய உரிமைகள் பாதிக்கப்பட்டாலும் நம்ம எல்லாருக்கும் தெரியற அளவுக்கு இருக்கு சார். எல்லாத்தோட சார் இன்னைக்கு மக்கள் நலன் தான் சார் நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய முக்கியமான ஒரு தாரக மந்திரம் சொல்லலாம். தட் இஸ் கால்ட் வெல்ஃபேர் ஸ்டேட்னு கேள்விப்பட்டிருப்பேன். இந்த வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்றதே நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தினால் உருவாக்கப்பட்டது. ஏன்னா இதுல வந்து ஒரு வாய்ப்பு இருந்தாதான், இதுல ஒரு ப்ரொவிஷன் இருந்தாதான் சார் நம்ம அரசாங்கமே என்ன பண்ண முடியும், வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்றது அவங்க மக்களுக்கான நலத்திட்டங்களை கொண்டு வர முடியும். இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய அரசமைப்பு சட்டம் தான் சார் நம்மளுடைய தேச பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம அதிகம் நம்ம பேசுறோம் நம்மளுடைய பண்பலையில், நம்மளுடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பது, தண்ணீர் பாதுகாப்பது, அது மட்டும் கிடையாது இயற்கை வளங்களை பாதுகாப்பது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்துல சொல்லியிருக்காங்க. அதனால நம்மளுடைய பொருளாதாரம் சமூக வளர்ச்சிகளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம். இப்போ இறுதியாக இந்த கேள்வி தொடர்பான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இந்தியாவில் இந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி என்ன, நம்ம படிக்கிறோம், நம்ம வந்து உலகத்துல வளர்ந்து வரும் பொருளாதார நாடுன்னு கேள்விப்படுறோம், படிச்சிருக்கோம். அந்த வளர்ந்து வரும் பொருளாதாரத்துக்கு முக்கியமானது என்னன்னா நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் தான். ஏனென்றால் இந்த மாதிரி வந்து நிறுவனங்கள் வருவதற்கும் தொழில் தொடங்குவதற்கும் நம்ம வாய்ப்புகள் வந்து உருவாக்கப்பட்டு கொடுத்துள்ளது நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்தின் மூலமாக. ஸோ என்னுடைய ஒரே ஒரு சிம்பிளான ஒரு பதில் என்ன அப்படின்னா, இன்றைக்கு இந்த அளவுக்கு பொருளாதார சமூக மற்றும் அரசியல் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் என்று சொன்னாலும் மிகை ஆகாது சார்.
இப்போ அரசியலமைப்புல முக்கியமான திருத்தங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னெல்லாம் இருக்கு, அந்த தகவலையும் சொல்லலாமே
சார். இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கூட வச்சுக்கலாம் சார், நம்மளுடைய நேயர்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் உருவாகி இன்னைக்கு வரையும் சார் 105+1, கடைசியா வந்து 106வது திருத்தம்னு படிச்சிருப்போம் நம்ம. அந்த 106வது திருத்தம் என்பது பெண்களுக்கு இடஒதுக்கீடு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்ம சார். இந்த மாதிரி ஒவ்வொரு அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலமாக மிகப்பெரிய மாற்றங்கள் இந்தியாவில் நடந்திருக்கு சார். இது நிச்சயம் நம்மளுடைய நேயர்கள் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் என்பது உருவாக்கப்பட்ட காலத்தோட இன்னைக்கு பல பரிணாமங்கள் வளர்ந்துருக்கு சார், பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. ஏன்னா அன்னைக்கு நீங்க 1949 வரையறுத்தப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் வந்தது, அப்புறம் முழு அரசியலமைப்பு சட்டம் அடுத்த ஆண்டு 26 ஜனவரி செயல்படுத்தப்பட்டது சார். இப்போ இத்தனை ஆண்டுகள், கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கு மேல ஆக போகும். இந்த 75 ஆண்டுகள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தேவைகள் மற்றும் மக்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து முதலாவதாக ஒரு அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வந்தாங்க சார், 1951. அதாவது என்னன்னா இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் குறிப்பாக பட்டியலினத்த மக்களுடைய உரிமைகள் பாதுகாப்பது, அதே மாதிரி நம்மளுடைய பேச்சு சுதந்திரமானது ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வரணும், கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு கொண்டு வந்தாங்க. ஏன்னா நம்ம நினைச்சதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. அது எப்படின்னா நம்மளோட அரசாங்கத்தையோ அல்லது நம்மளுடைய பொதுமக்களையும் பாதிக்கக்கூடிய விஷயத்துல இருக்கக்கூடாதுன்னு ஒரு திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க சார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க கிளாஸ்ல பாடம் நடத்தும் போது, அது வந்து ஒரு 1976 கொண்டு வந்தாங்க சார், 42வது அரசியலமைப்பு திருத்தம். இதுல என்ன அப்படின்னா ரெண்டு முக்கியமான வார்த்தை சார். இப்ப நீங்க நேத்து கூட செய்தித்தாள படிச்சிருப்பீங்க, சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ், சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வந்தாங்க. என்னன்னா இந்த சோசியலிஸ்ட் செகுலர்னு தமிழ்ல சொல்லுவோம் நம்ம, சமதர்ம மற்றும் மதச்சார்பின்மை இந்த ரெண்டு வார்த்தையும் நீக்கணும்னு ஒரு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்ல. சுப்ரீம் கோர்ட் வந்து தள்ளுபடி பண்ணிடுச்சு. ஏன்னா இந்த ரெண்டு வார்த்தையும், அதாவது நீங்க வந்து சோசியலிஸ்ட்ன்ற வார்த்தையும் அதே மாதிரி செகுலர்ன்ற வார்த்தையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முன்னுரையில உண்டு சார், இந்த முன்னுரையில இருக்கக்கூடிய விஷயத்த வந்து நம்ம நீக்க முடியாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. இது தொடர்பாக வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வந்து அந்த ரெண்டு வார்த்தையும் சேர்த்தாங்க சார். ஏன்னா எதுக்கு இந்த தகவல் அப்படின்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அப்படின்றது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு தகுந்த மாதிரி சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்துட்டு, அதே மாதிரி ஒரு 1978 ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க சார். இதுல வந்து தனி மனித உரிமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தனி மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு போதிய வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது சார். எல்லாத்தோட நான் முதல்ல ஆரம்பத்திலே சொன்ன நம்ம அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சிறப்பு அம்சம் பார்த்தோம்னா இந்த வாக்கு செலுத்தக்கூடிய வயது குறைப்பு, இது வந்து 61வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலமாக இன்னைக்கு 18 வயது நிரம்பியவர்கள் அனைவரும் வாக்கு செலுத்தக்கூடிய உரிமையானது கொடுக்கப்பட்டது சார். இதோட சிறப்பு அம்சம் என்ன, அதுவும் சாத்தியம் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக. அதுக்கு அடுத்ததாக நான் சொன்ன பாத்தீங்கன்னா சார் கல்வி உரிமை, இது நிச்சயம் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இன்னைக்கு அரசாங்கம் நிதி உதவி பெறக்கூடிய அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிகளில் குழந்தைகள் படிப்பது என்பது கட்டாய உரிமை சார். இப்ப என்கிட்ட நிறைய வெளிநாட்டு மாணவர்கள் படிக்கிறாங்க, இப்போ அவங்க கிட்ட கிளாஸ்ல இதை பத்தி நடத்தும் போது அவங்க சொல்லுவாங்க சார் எப்படி சார் இந்தியாவில் வந்து கல்வி உரிமை என்பது அடிப்படை உரிமை, எஸ் கவர்மெண்ட் இன்னைக்கு 6-14 வயதுக்குட்பட்ட குழந்தைங்களுக்கு கல்வி கொடுக்குறாங்க. இப்ப நம்ம அரசாங்க நிறுவனத்துல மட்டும் கிடையாது சார், அரசு நிதி உதவி பெறக்கூடிய நிறுவனத்திலே நம்ம பிள்ளைகள் போய் படிக்கலாம், அதுக்கும் வாய்ப்புகள் உண்டு சார். எல்லாத்துக்கு மேல இப்ப நம்ம ஊர்ல வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்குது கேள்விப்பட்டிருப்பீங்க சார், அதே மாதிரி வந்து மாநகராட்சிக்கு தேர்தல் நடக்கும் பார்த்திருப்போம். அப்போ இந்த ரெண்டு அரசியலமைப்பு திருத்தமும் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தான் கொண்டு வந்தாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 73வது திருத்தம், இன்னொன்னு 74வது. இது வந்து நான் ஒரு செமஸ்டர் நாங்கள் என்ன பண்ணுவோம் சார் இந்த டாப்பிக்கை பற்றி நடத்துவோம், அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கு. இப்போ இன்னைக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சட்டமன்றத்துக்கும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்மளோட உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் தேர்தல் நடத்தணும்னு சொல்லியே ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க சார். சொல்லப்போனால் இது வந்ததுக்கு பிறகு தான் இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தொடர்ந்து தேர்தல்கள் நடந்துட்டு இருக்கு சார். அப்புறம் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டின்னு கேள்விப்பட்டிருப்போம் சார் நம்ம, அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புது ஒரு வரி விகிதம் கொண்டு வந்தோம். இப்ப நீங்க உங்களுடைய புதுக்கோட்டையில அல்லது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நகரத்துல போய் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அந்த பில்லுல பாப்பீங்க ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி 2.5% 2% டாக்ஸ் நீங்க கட்டுவீங்க. இந்த மாதிரி ஒரு புது டாக்ஸ் கொண்டு வந்தது நம்மளோட அரசமைப்பு சட்டத்தினுடைய திருத்தத்தின் மூலமா தான் சார், 2016 இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே பட்டியல் போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் சார். அதுக்கு அடுத்ததாக நம்ம நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இப்ப ரீசெண்டா ஒரு அரசமைப்பு திருத்தம் கொண்டு வந்தாங்க நம்மளுடைய பார்லமெண்ட்ல. இது பெண்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி என்னன்னா, லோக்சபா அதே மாதிரி நம்மளுடைய பாராளுமன்றத்தினுடைய கீழவை மற்றும் சட்டமன்றத்துல வந்து 1/3 இந்த இடங்கள் என்பது பெண்களுக்கு கொடுக்கணும் சார். இது பல வருஷமா நம்ம மக்கள் நம்மளுடைய பெண் உறுப்பினர்கள் பொதுமக்கள் கேட்ட விஷயத்த வந்து நம்ம அரசமைப்பு திருத்தத்தின் மூலமா கொண்டு வந்துருக்கிறோம். ஸோ ஏன் இந்த அளவுக்கு நான் டீட்டெயிலாக சொன்னேன் அப்படின்னா, அப்பப்போ நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள், தேவைப்படக்கூடிய திருத்தங்கள்லாம் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டு வர முடியும் சார். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டியூஷன் அப்படின்றது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் அண்ட் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் டாக்குமெண்ட் சார். உலகத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம புனிதமாக பார்க்க வேண்டியது. அடுத்தது ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, பண்பலைஞர்களுக்கு நம்மளோட அரசியலமைப்பு சட்ட திருத்தம் என்பது நம்ம இலவசமாக நமக்கு இணையதளத்தில் இருக்கு. நீங்கள் டைப் பண்ணுங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் PDF டாக்குமெண்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனுடைய காப்பியை இருக்கு. நீங்கள் டவுன்லோட் பண்ணி எப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கோ உங்களுக்கு தேவைப்படக்கூடிய இடத்த வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க சார், படிக்கலாம் சார். அதை நீங்களும் செய்யலாம், அந்த வாய்ப்பு இருக்கு சார். நம்மளோட இணையதளத்திலும் இருக்கு சார். நமக்கு
அரசியலமைப்பு தினமான இன்று அரசியலமைப்போட சிறப்பு என்ன, இந்திய குடிமக்கள் வந்து அரசியலமைப்பு பத்தி எந்த அளவுக்கு தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன, அதே நேரத்துல சட்டம் வந்து சமூக பொருளாதாரமும் சரி அரசியல் வளர்ச்சிக்கும் எந்த அளவுக்கு பயன்படக்கூடியதா இருக்கு, அரசியலமைப்போட திருத்தங்கள்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்துக்கூடியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
நிச்சயம் சார். இறுதியாக நம்ம முடிவுரை சொல்றதுக்கு முன்னாடி என்னன்னா, இதை இந்த கருத்துக்களை உள்வாங்குங்க. ஏன்னா நம்ம அரசமைப்பு சட்டம் இல்லை அப்படின்னா நீங்களும் நானும் கிடையாது சார், நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியும் கிடையாது. அதனால நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அப்படின்றது ஏதோ அரசாங்கத்துக்கு நினைக்காதீங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களையும் அதிகாரப்படுத்தியது நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் சார். அது மட்டும் கிடையாது, ரெண்டாவது நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்பட்டது நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்தினால் மூலம்தான். நீங்கள் உங்களுடைய உரிமை பாதிக்குதுன்னா நீங்கள் டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், ஹைகோர்ட்டு போகலாம் சார். ஸோ அது நம்மளால் சாத்தியமாகுது நமக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு இந்திய குடிமக்களோட கடமையானது இந்த அரசமைப்பு சட்டத்தை மட்டும் கிடையாது, இதனோட குறிக்கோள்களை நாம் பின்பற்ற வேண்டும். இதை பாதுகாப்பதும் மட்டும் கிடையாது, இந்த அரசியலமைப்பு சட்டம் மேலும் தலைத்தோங்குவதற்கும் நம்மளால் ஆன நம்மளுடைய பங்களிப்பை நம்ம கொடுக்கணும் சார். அந்த வகையில் தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், நம்மளுடைய அரசியலமைப்பு தினமானது கொண்டாடப்படுகின்றது. இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி நினைவு கூற வேண்டும், நல்ல கருத்துக்களை வழங்குவதற்கு வாய்ப்பு கொடுத்த புதுகை பண்பலைக்கும் அதனுடைய நேயர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் சார். இது உங்களுடைய முனைவர் பி சக்திவேல், பேராசிரியர், அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை, அண்ணாமலை பல்கலைக்கழகம். நன்றி, வணக்கம் சார்.
நேர்களே, இதுவரை இந்திய அரசியல் அமைப்பு சட்டங்களும் விதிமுறைகளும் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை தெளிவாக வழங்கிய முனைவர் பி சக்திவேல் அவர்களுக்கும் இவருடன் இணைந்து உரையாடிய நமது புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்களுக்கும் புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 00 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.